الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. وقال النبي عليه الصلاة والسلام: آتوا الأجير رسول الله صلى الله عليه وسلم أنا وسألنانم نهرت تنبريون ما هي إلام بل الله سبحانه وتعالى ونك أنيت فغل مرتاقها. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரிடமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் உள்ள முழு மனித சமுதாயத்தை படைத்ததனுடைய நோக்கம் ஆஹிராவை சம்பாதிப்பதற்காக. ஆஹிராவை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் சில தேவைகளும் ஏற்படுகின்றன. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களில் வணக்கங்கள், இபாதத்துகள், நல்ல காரியங்கள், அதை செய்வதற்கு தேக ஆரோக்கியமும் தேவை, உணவும் தேவை, உடையும் தேவை, வீடு, மனைவி, மக்கள், குழந்தைகளும் தேவை. இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தாராளமாக தொழிலில், வியாபாரங்களில், முயற்சிகளில் இல்லை. உலகத்திற்கு வந்த இலட்சக்கணக்கான நபிமார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் இது போன்ற தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவர்களில் அநேகமானவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். ஹதரத் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்றவர்கள் மிகப்பெரிய தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கி நாம் அவருக்கு இரும்பை இலகுவாக்கி கொடுத்திருந்தோம் என்பதாக சூரத்துல் ஹதீத் என்று தனியான ஒரு சூறாவையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபி. ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சுமார் 10 வருட காலம் கூலி வேலை செய்ததாக சூரத்துல் கஸஸில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிறருடைய தயவிலே வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் அவருடைய சிலவும், அவருடைய மனைவி மக்களுடைய சிலவும், அவருடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களுடைய சிலவுகளுக்காக கட்டாயம் ஏதாவது ஒரு அடிப்படையில் தொழிலிலோ முயற்சியிலோ வியாபாரத்திலோ விவசாயத்திலோ தாராளம் ஈடுபடலாம். ஏன், சில நேரங்களில் மிக முக்கியமான வணக்கம் ஒரு பருதுக்கு பின்னால் உள்ள மற்றொரு வணக்கம் என்றும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஆனால் நமக்கும் அல்லாஹுவை ஏற்காத நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு மற்றொரு வித்தியாசம், அவர்கள் அவர்களுடைய தொழிலை அவர்களுடைய முயற்சியை அவர்களுடைய உழைப்பை தெய்வமாக கருதுவார்கள். ஆனால் இஸ்லாமுடைய லட்சியமும் குறிக்கோளும் ஆகிறா. இதை குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். அந்த காரூனை பார்த்தும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த பணத்தை கொண்டு தாருல் ஆஹிராவை தேடுங்கள். உங்களுடைய உண்மையான நோக்கம் ஆஹிராவை சம்பாதிப்பது, ஆஹிராவிலே வெற்றி பெறுவது. ஆனால் வலா தன்ச நசீபக்கம் என துன்யா, துன்யாவிலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு தேவை, துன்யாவிலேயும் உங்களுக்கு ஓரளவு பணம் சொத்து செல்வங்கள் தேவை, அதை நீங்க மறந்து விடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ததை போன்று உங்களுடைய பணம் பொருள்களை கொண்டு மற்றவர்களுக்கும் நீங்க உபகாரம் செய்யுங்க. வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், அந்த பொருளை கொண்டு பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீங்க, பூமியிலே சண்டைகளை சச்சரவுகளை ஏற்படுத்தாதீங்க. இந்த மாதிரி குழப்பம் பண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மற்றவர்கள் நினைப்பதை போன்று பணம் சம்பாதிப்பது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம், எங்கள் எல்லோருடைய லட்சியம் குறிக்கோள் என்று நாங்கள் இஸ்லாமியர்கள் நினைக்க கூடாது. அவ்வாறு நினைப்பதும் தவறு. நபி அவர்களுடைய மிக முக்கியமான துஆக்களில் ஒரு துஆ, அல்லாஹும்மா லா தஜ்அலி துன்யா அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா, யா அல்லாஹ் இந்த உலகத்தை என்னுடைய மிகப்பெரிய கவலைக்குள்ள என்னுடைய நோக்கமாக ஆக்கிவிடாது என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தொழிலிலோ வியாபாரத்திலோ விபத்தில் முதலாவது நாம் மற்ற வணக்கங்களுக்கு நீயத்து வைப்பதை போன்று இதற்கும் மிக முக்கியமான நீயத்து இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பைஹக்கில பதிவு செய்திருக்கிறார். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவர் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறார். மன் தரப துனியா ஹலாலன், ஒருவர் துனியாவை உலகத்தை தொழிலை ஹலாலான முறையிலே தேடுகின்றார். ஆனால் அவருடைய நோக்கம் முஃபாஹிரன், பெருமைக்காக. முகாசிரன், உலகத்திலே உள்ள ஆக பெரிய டாப் 10ல நான் வரணும், உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய செல்வந்தர்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் வரணும். முகாசிரன், அவர் என்னிடத்தில் அதிகமான பணம் இருக்குது. முராயன், பேருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக யாராவது சம்பாதித்தால் அவர் அல்லாவை சந்திப்பார், அல்லாஹ் அவருடன் கோபமுற்ற நிலையில். அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒமன் தொலப துன்யா ஹலாலன், ஒரு ஆள் உலகத்தில் ஹலாலாக சம்பாதிக்கிறார், ஆனால் அவருடைய நீயத்து வேற, தஃபுஃபன் அனில் மஸ்அலா, நான் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்கக்கூடாது, என்னுடைய எந்த தேவையையும் யாரிடத்திலே முறைப்பாடு செய்யாமல் நானாகவே என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். என்னுடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்யணும், என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற அந்த எண்ணத்தில், அந்த நீயத்தில் யாராவது சம்பாதித்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், போன்று அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த தொழிலில் வியாபாரத்தில் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டாலும் முதலாவது நம்முடைய நோக்கம் என்ன, இதன் மூலம் நான் யாரிடத்திலேயும் எதையும் எதிர்பார்க்க கூடாது, என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்ய வேண்டும், எனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும், என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய சமூகத்திலே பலர்கள் இருக்கிறார்கள் தேவையுடையவர்கள், அவர்களுக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில தான் தொழில் செய்யணும். ஆனால் துரதிருஷ்டவசம் இந்த நீயத் அநேகமாக வருவதில்லை. பிசினஸ் ஒரு சிலர் மாஷால்லா இந்த நீயத்துடன் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அநேகமான பெரிய பெரிய தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய பணம் அதற்கு நாங்கள் மட்டுமல்ல சொந்தக்காரன். ஒரு சிலர் நினைக்கிறாங்க என்னுடைய பணம் அது எனக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு மாத்திரம் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் குர்ஆனில் அவர்களுடைய பொருளில் அறியப்பட்ட ஒரு தொகை பணம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் இருக்குகின்றது, கேட்காதவர்களுக்கும் இருக்கின்றது. கேட்கக்கூடியவர்கள் எப்படியோ கேட்டு பெற்றுக் கொள்வாங்க, ஆனால் சிலர் கேட்காமல் வாய் திறக்காமல் இருப்பார்கள். அவர்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும். அவர்களுக்கும் நம்முடைய சொத்தில் ஒரு அறியப்பட்ட ஒரு பங்கு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். மேற்கத்திய நாடுகளில், விசேஷமாக ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம், யாராவது தொழில் வியாபாரம் செய்தால் அதிலே வரக்கூடிய அந்த லாபத்தில் மிக கணிசமான ஒரு தொகை ப்ராஃபிட் டெக்ஸ் என்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். ஒருவர் தொழில் இல்லாமல் இருக்கிறார், ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், அல்லது வேற நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க, அந்த நாட்டில் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார்கள். வீடு இல்லாட்டி வீடு கொடுப்பாங்க, அவர்களுக்கு தொழில் இல்லாட்டி மாதம் மாதம் மிகப்பெரிய ஒரு கொடுப்பனவை கொடுக்கிறாங்க. அவர்களுடைய அநேகமான தேவைகளை அந்த டெக்ஸின் மூலமாக பூர்த்தி செய்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இதற்கு முன்னே இஸ்லாம் சொல்லிவிட்டது, உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களை நீங்க கவனிங்க, அவர்கள் யார் உங்களோட சகோதரர்கள். முஸ்லிம்ல வார சஹீஹான ரிவாயத் நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், இஹ்வானுக்கும் உங்களோட சகோதரர்கள், ஜஅலக்கும் அல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுக்கு கீழான அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு ஊழியம் வேலை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி இருக்கின்றான். அதனால பல் யுத்தஇம்ஹு மிம்மா யாக்குல், நீங்க யுல்பிஸுஹு மிம்மா யல்பஸ், நீங்க உடுப்பதிலிருந்து அவர்களுக்கும் உடுப்பதற்கு ஆடைகளை கொடுங்க. அது மாத்திரமல்ல, அவர்களால் தூக்க முடியாத பாரத்தை அவர்கள் மீது சுமத்தாட்டாதீங்க. அந்த மாதிரி ஒரு பாரம் அவர்களால் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி விட்டீர்கள் என்றால் ஃபஐனூஹும், அவர்களுக்கும் நீங்க ஹெல்ப்புகளை செய்யுங்க, உதவிகளை செய்யுங்க என்று இஸ்லாம் கூறுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் இன்று நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும், இஸ்லாமியர்களை விசேஷமாக எடுத்துக் கொண்டால், சில முதலாளிமார் அநேகமான தொழிலாளிகள் இருப்பாங்க. ஆனால் இந்த முதலாளிமார்களுக்குரிய ஹக்குகள் என்ன, அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்குரிய ஹக்குகள் என்ன, இரண்டு சாரார்களும் அவர்களுக்குரிய ரைட்ஸ்களை, அவர்களுக்குரிய ஹக்குகளை விளங்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாளிமார்களுக்குரிய ஹக்குகளையும் விரிவாக சொன்னார்கள், தொழிலாளிகளுக்குரிய ஹக்குகளையும் அதே மாதிரி மிக தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். முதலாவது நாங்கள் முதலாளிமார்களுக்குரிய ஹக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களுடன் உங்களுக்கு அந்த அன்பு வரணும், அவர்களுடன் இரக்கம் வரணும், அவர்கள் மீது உங்களுக்கு கருணை ஏற்படணும். ஏன், அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களுக்கு கீழான அவர்களுடைய கஷ்டத்திற்காக சிரமத்திற்காக வேலை செய்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள், உங்களை போன்ற பசி அவர்களுக்கு வரும், தாகம் அவர்களுக்கு வரும், தூக்கம் அவர்களுக்கு வரும், இன்ப துன்பம் அவர்களுக்கு வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சாப்பிடுற மாதிரி அவர்களுக்கும் சாப்பாடு கொடுங்க, நீங்க உடுக்கிற மாதிரி அவர்களுக்கும் உடுக்க கொடுங்க, அவர்களால் தூக்க முடியாத பாரங்களை அவர்கள் மீது சுமத்தாட்டாதீங்க. உங்களுக்கு எட்டவர் வேலை செய்யணும்னா அவர்களுக்கும் எட்டவர் வேலை செய்யக்கூடிய பொறுப்புகளை கொடுங்க. சில பேர் அவர்களால் தூக்க முடியாத பாரங்களை சுமத்தி நீங்கண்டா, நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்யுங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் திருக்க வேண்டிய சில பண்புகளை வெளிநாடுகள்ல, விசேஷமாக ஜப்பான் போன்ற நாடுகள்ல நாங்க பார்க்கலாம். ஜப்பான்ல எங்கேயுமே வீட்டில் வேலைக்காரர்கள் இல்ல. எவ்வளவு பெரிய பொஸ்ஸாக இருந்தாலும் அவர் அவருடைய எல்லா வேலைகளையும் செய்வார். சில நேரங்களில் லீவு நாள் வந்தால் ஒரு தெருவுலே உள்ள அந்த அத்தனை வீட்டுக்காரர்களும் சேர்ந்து ரோட்ட கூட்டுவாங்க, ரோட்ட கிளீன் பண்ணுவாங்க, ரோட்ட சுத்தமாக்குவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்கள்கிட்ட ஒரு ஆள் வேலை செய்யறாரு, அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்களும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதர முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஊருல ஜிஹாதுக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. வார வழியில ஒரு இடத்துல தங்க வேண்டிய கட்டம் வருது. இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாரும் இறங்கி கூடாரங்களை அடித்து தங்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாட்டை செய்யணும். ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அந்த மிருகத்தை நான் அறுத்து இன்று நான் சமைக்குகின்றேன். அலைய தபுஹா, அந்த மிருகத்தை அறுப்பது என் மீது கடமை. இரண்டாவது ஒரு சஹாபி சொன்னாரு, யார சூழல்லா, அந்த மிருகத்தை உரித்து அதை வெட்டி தரது என்னுடைய கடமை. முன்னாவது ஒரு சஹாபி சொன்னாரு, அலைய தபுஹா, நான் அதை சமைக்கிறது என்னுடைய கடமை, நான் சமைத்து தாரேன். நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹத்தப், நான் விறகுகளை பொறுக்கி கொண்டு வரேன். ஆக கஷ்டமான வேலை விறகு பொறுக்கிற வேலை. ஏன் தூர தூரம் நபி அவர்கள் அந்த மூணு சஹாபாக்கள் அங்கே பக்கத்தில் உள்ள வேலைகளை எடுத்துக் கொள்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் தூர தூர போய் விறகுகளை பொறுக்கி கொண்டு வருகின்றேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, இல்ல நீங்க இருங்க, நாங்க அந்த வேலையும் செய்கின்றோம். அப்பொழுது தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இதன் மூலம் கிடைக்கிற கூலி எனக்கு தேவை அல்லையா, இதன் மூலம் கிடைக்கிற நன்மை எனக்கு தேவை அல்லவா, அந்த நன்மையிலிருந்து நான் தேவையற்றவனாக இல்ல, அதனால என்ன விடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செல்கின்றார்கள், தூர இடத்திற்கு போய் விறகு பொறுக்கி கொண்டு வருகின்றார்கள். நம்முடைய தலைவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர். ஆக கஷ்டமான வேலையை நபி அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள், இலகுவான லேசான வேலையை சஹாபாக்களுக்கு கொடுக்கின்றார். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் மிக முக்கியமான ஒரு, அதாவது பதவியிலே இருந்த, ஆட்சி அதிகாரத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு அமீருல் மோமினின் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை பகல் வேளையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அவருடைய ஒரு ஊழியன் ஹாதிம் அவர்களுக்கு விசிறி வீசிக் கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விசிறி வீசிக் கொண்டிருக்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தூங்கி விடுகின்றார்கள். கொஞ்ச நேரத்தில் விசிறி வீசியவருக்கு தூக்கம் வந்து அவருடைய கையில இருந்த விசிறி கீழே வீழ்ந்து அவரும் தூங்கி விடுகின்றார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முடித்து பார்க்கிறாங்க, அவருக்கு விசிறி வீசிய ஹாதிம் வேலைக்காரர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை அறியாமல் அவர் கீழே சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக எழும்பி அந்த விசிறி அவருக்கு வீச ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் வீசிக்கொண்டிருக்கிறாங்க, திடீர் என்று அந்த வேலைக்காரன் எழும்பி விட்டான். எழும்பி உடனே அவன் பதறுகின்றான், என்ன செய்யறீங்க நீங்க, எனக்கு விசிறி வீசலாமா? அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, அமைதியாக பதறாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் வீசுகின்றேன், எனக்கு களைப்பு சூடு ஏற்படும் பொழுது நீங்க வீசுறீங்க, என்ன வித்தியாசம், நீங்களும் மனிதன் நானும் மனிதன், உங்களுக்கும் தூக்கம் எனக்கும் தூக்கம், உங்களுக்கும் வியர்வை எனக்கும் வியர்வை, எனக்கு வியர்வை வரும் பொழுது நீங்க வீசினீங்க, உங்களுக்கு வியர்வை வரும் பொழுது நான் வீசுவது தானே முறை என்றார்கள் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு மூத்தவர், ஒரு பெரியவர், ஒரு கம்பெனியுடைய தலைவர் அல்லது ஒரு ஃபேக்டரியுடைய தலைவர், அவருக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளணும், அதிகமாக சாதாரணமான வேலை செய்யக்கூடியவர்கள் படித்திருக்க மாட்டாங்க. சில வேலை உண்ட சொன்னா வேறொண்ட செய்திருவாங்க. இது அதிக யாருக்கும் அவசரப்பட்டு மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டிடாதீங்க. யாரையும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அடிச்சிடாதீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம் சில சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி எப்படி எப்படியான வார்த்தைகளை கொண்டு திட்டுகின்றார்கள், எவ்வளவு பயங்கரமான மோசமான வார்த்தைகளை கொண்டு ஏசுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தா நீங்க அவர்களை மன்னிங்க, அவர்களை மன்னித்து விட்டுவிடுங்க, அவர்களுடைய தவறுகளை பொருட்படுத்தாதீங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, அபூ தாவூதுல வரக்கூடிய ரிவாயத். ஒருவர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், கம் அஃபு அனில் ஹாதிம், நான் என்னுடைய ஊழியன வேலைக்காரன எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? நபி அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். இரண்டாவது முறையும் கேட்கின்றார், நபி அவர்கள் பதிலளிக்கல்ல. மூன்றாவது முறையும் கேட்கின்றார், கம் அஃபுவானில் ஹாதின், என்னுடைய ஊழியன வேலைக்காரன எத்தனை தடவை நான் மன்னிக்கோனும்? நபி அவர்கள் சொன்னார்கள், தஃபு அனில் யௌமி சபஈன மர்ரா, ஒரு நாளைக்கு நீங்க 70 தடவை மன்னிங்க. ஒரு நாளைக்கு 70 தடவாண்டா நாங்க யோசிக்கோனும். நாங்க ஒரு வாரத்துல ஒரு முறை, சிலவேல மாதத்துல ஒரு முறை யாராவது தவறு செய்துட்டா முதலாவது உங்களுக்கு மன்னிப்பு, இரண்டாவது மன்னிப்பு என்று ஒன்று இல்ல. ஹதரத் ரசூல் தடவை முடியுமண்டா மன்னிங்க, எந்த அளவுக்கு அந்த ஊழியர்களை மன்னிக்கணும்டா? அதற்கு மேலால நம்மளுக்கு கீழால் உள்ள நம்முடைய மனைவிமார்கள் எப்படி மன்னிக்கணும்? ரொம்ப கவலை என்னண்டா, சில வீடுகள்ல பாவம் சில ஆண்களோ பெண்களோ வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சில வேலை வேலை செய்யக்கூடியவருக்கு பாப்பாவும் இருக்காது, சில வேலை தாய் இருக்கும் தந்தை இருக்காது, தந்தை இருக்கும் தாய் இருக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. வருட கணக்கில் சில வீடுகள்ல வேலை செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் வீட்டில் உள்ள சில பெண்மணிகள், வீட்டில் உள்ள மூத்த சில தாய்மார்கள் அந்த வேலை செய்யக்கூடியவர்களுடன் எப்படி எப்படி எல்லாம் நடக்குவாங்க? அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்றோம், எப்படியான சித்திரவத, எப்படியான அடிக்குதல், எப்படியான மோசமான வார்த்தைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடிக்கடி ஊடகங்களில் நாங்கள் பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் எப்படி எப்படி எல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்கள். நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் கியாமத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கப்படுவோம். இந்த அளவுக்கு அந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 3 நாளைகளுக்கு முன்னால சொன்ன அவர்கள் மிக முக்கியமான அறிவுரைகளில் ஒரு அறிவுரை தான், இத்தக்குல்லாஹ ஃபின்னிஸா. வேலைக்காரர்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டிலே நம்முடன் வாழக்கூடிய மனைவியாக இருக்கலாம், சில நேரங்களில் பெண்கள் அவர்களுக்கு கீழால் உள்ள வேலைக்காரர்களை மதிக்க மாட்டாங்க, அவர்களை ஏசுவார்கள், அவர்களை திட்டுவார்கள், அவர்களை மோசமான விஷயங்களை கொண்டு அடிப்பார்கள். அதே மாதிரி தான் சில கணவன்மார்களும் இருக்கிறாங்க. ஏதாவது ஆத்திரம் வந்தா அவருடைய ஆத்திரத்தை தீர்க்கிறது மனைவிட்ட, அவருடைய கோபம் ஆபீஸ்ல, அவருடைய பிரச்சனை அவருடைய கடையில, அவருடைய ஏதாவது ஒன்று அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறது யாரு? தன்னுடைய மனைவிட்ட. எத்தனை தாய்மார்கள், எத்தனை சகோதரிகள் வெளியில சொல்ல முடியாமல் அடக்கி கொண்டிருக்கிறாங்க. சில வேளை கையில கிடைக்கிற பொருள்களால் அடிப்பாங்க, எப்படி எப்படி எல்லாம் அடித்து அடையாளங்களை ஏற்படுத்துவாங்க. ஏன் அந்த தாய்மார்கள் சகோதரிகள், ஏன் கொஞ்சம் நான் எதிர்த்து பேசினா இவர் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு, இவர் தலாக் சொல்லிடுவாரு, இவர் என்ன விட்டுடுவாரு, அதற்கு பின்னால ஏங்க பார்க்க பரவாயில்லை, என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆவது? அதனால எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சார் நபி அவர்கள் சொன்னார்கள், மரணிப்பதற்கு முன்னால இத்தக்குல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. சில வேளை கணவன்மார்களை சந்திப்பதை அவருடைய மாமா கேட்க முடியாது, அவருடைய மாமி கேட்க முடியாது, அவருடைய மச்சான் கேட்டால் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நீங்க உங்களோட மனைவிமார்களுடன் எப்படி எப்படி எல்லாம் தவறுதலா அல்லாஹ் கேட்பான். சில நேரங்களில் இன்னும் சில நேரங்களை நாங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அடித்தாங்களோ துன்புறுத்தினார்களோ, யாரு மனைவிக்காக இருக்கலாம், வேலைக்காரர்களாக இருக்கலாம், தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், மரணிப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் காட்சியும் கொடுத்திருக்கிறான். சிலர்களுடைய கடைசி காலம் பெரலைஸ் வந்து கைய தூக்க முடியாம காலை தூக்க முடியாம நீங்க வசதியோட நீங்க ஆரோக்கியத்தோட நீங்க செல்வத்தோடு இருந்த நேரத்தில் பாய்ந்து கொண்டிருந்தீங்களே, உங்களுடைய அதிகாரத்தை காட்டி நீங்களே. பலர்களை நாங்க பார்க்கலாம் வருட கணக்கில் படுத்த படுக்கையில். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வேலையாட்களுடைய விடயத்துல நபியார்களுடைய ஹதீஸ் என்ன, மிருகங்களை கூட திட்டாதீங்க, மிருகங்களை கூட ஏசாதீங்க. அதோட உங்கள்கிட்ட யாராவது வேலை செய்தால் அதற்குரிய சம்பளத்தை வியர்வை காய்வதற்கு முன்னால கொடுத்துடுங்க. சில இடங்களில் நாங்க பார்க்கலாம் இழுத்தடிக்கிறாங்க மாச கணக்குல, லாபம் வரும் பொழுது சொல்றதில்லை, ஆனா நஷ்டம் வந்தா மட்டும் இப்ப எனக்கு நஷ்டம், பல எத்தனையோ அடிப்படையில் லாபங்கள் கிடைத்திருக்கும், அப்ப கொடுக்கிற அந்த வேதனத்தை மாத்திரம் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் கம்பெனி லஸ்ட்ல, அதாவது லஸ்ட்ல நஷ்டத்தில் ஓடினா அந்த நஷ்டத்தை காரணம் காட்டி மாத கணக்கில் சம்பளம் வேதனம் கொடுக்காதவர்களும் இருக்கிறாங்க. நபியுடைய ஹதீஸ் என்ன, ஆத்துல் அஜீர் அஜ்ரஹோ கபல யஜிஃப் அரக்ஹோ, உங்கள்ட்ட யாராவது வேலை செய்தா அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால அவருடைய ஊதியத்தை கொடுத்துடுங்க. இந்த அளவுக்கு இந்த புகாரியில வர ரிவாயத், சில ரிவாயத்துகள்ல நபி அவர்களே சொல்வாங்க இந்த தவறை செய்தவனுக்கு எதிராக நான் வாதிடுவேன். ஆனால் இந்த ரிவாயத்துல அல்லாஹ் கூறுகின்றான், மூணு பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக நானே வாதிடுவேன். யாரு, அல்லாஹ் கூறுகின்றான். அதுல ஒரு ஆள் யாரு, ஒருவரை வேலைக்கு அமர்த்தி அவர்கிட்ட முழுமையான வேலையை வாங்கி யாரு அவருக்கு அந்த வேதனத்தை ஊழியத்தை கொடுக்கலையோ அவனுக்கு எதிராக நானே வழக்காடுவேன் என்று அல்லாஹுவை கூறுவதாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் பார்க்கலாம் வீக்லி சம்பளம் மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்யறாங்க, அந்த வெள்ளிக்கிழமை மாலையிலேயே அந்த ஒரு வாரத்துடைய சம்பளத்தை சந்தோஷமா கொடுத்துடுறாங்க. சில பேர் அவர்களுடைய அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆனால் நாங்க பார்க்கலாம் சில இடங்களில் அநேகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கிறாங்க, சில இடங்களில் மாத கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க, கொடுக்க வேண்டிய வேதனங்களை கொடுக்கிறாங்க. இல்ல மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாளிமார்களுக்கு சில ஹக்குகள் இருக்கிற மாதிரி தொழிலாளிகளுக்கும் ஹக்கு இருக்குது. நாங்க ஃப்ரீடமா செயல்படையில, நாங்க ஃப்ரீடமா எங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸ்களும் இருக்குதுன்னு நினைக்கலா. யார் எவர்கிட்ட வேலை செய்கிறாரோ அந்த எஜமானன் அந்த முதலாளிக்கு அமானிதமா நடக்கணும், நம்பகத்தன்மையுடன் நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், அவருடைய சொத்து செல்வங்களை அவருடைய செல்வங்களை சொத்துக்களை பாதுகாக்கணும். சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் அரசாங்க சொத்தாக இருந்தாலும் நிறைய இடங்களில் மிஸ்யூஸ் நடக்குது. அரசாங்க வாகனங்கள், அரசாங்க கட்டிடங்கள், அரசாங்கத்துடைய பொருட்கள் இவைகளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். ஏன் அதை எங்களுக்கு பாவிக்க அனுமதி இல்லை? நாங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், அந்த கம்பெனியில் உள்ள வாகனம் எதற்கோ அதற்கு மாத்திரம் தான் பாவிக்கணும். அந்த கம்பெனியில் உள்ள அந்த சாதனங்கள் பொருட்கள் எதற்கு பாவிக்கப்படணுமோ அதற்கு மாத்திரம் தான். எங்களோட சொந்த வேலைக்கு அவைகளை பாவிக்கேலா, அதற்கு நாங்கள் அனுமதி எடுக்கணும். எங்களுக்கு அனுமதி தந்திருந்தா அதை மிஸ்யூஸ் பண்றது, அதை பழுதாக்குறது, அதை வேற ஏதாவது ஒன்றுல சேதத்தை ஏற்படுத்துவது, இவைகளை பற்றியும் கியாமா நாள் அல்லாஹ் தொழிலாளிகள்கிட்ட கேட்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய இடங்கள்ல மாஷா அல்லாஹ் தொழுவதற்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கறாங்க. சில இஸ்லாமிய கம்பெனியிலையும் கொடுக்கிறாங்க, நான் முஸ்லிம் கம்பெனியிலையும். உதாரணமாக இந்த ஜும்மாவை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம், அதற்கு நேரம் காலம் கொடுக்கிறாங்க. ஆனால் எங்கட சில சகோதரர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள். தொழுகைக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடம், அவர் அரவர் எடுக்கிறாரு. சாப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம், அவர் ஒரு மணி நேரம் எடுக்கிறாரு. கூடாது, தவறு. எங்களுக்கு எவ்வளவு நேரம் தரப்படுதோ அந்த நேரத்தில் மாத்திரம் நாங்கள் எடுக்கணும். இந்த நேரத்துக்கு வர சொல்லப்பட்டிருக்கதோ அந்த நேரத்தில் நாங்கள் வரணும். எந்த நேரத்திற்கு போக கொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் நாங்க போகணும். எங்களுடைய அந்த நேரத்தில் எந்த அளவுக்குன்னு எங்களோட சொந்த தேவைகள், சொந்த வேலைகள், எங்களோட சொந்த மொபைல் போனுக்கு ஆன்சர் பண்றதே இல்லாது எங்களுடைய நாங்க ஒருவருடைய வியாபாரத்துக்கு கீழால் இருந்து கொண்டு வேறொருவருடன் வியாபாரம் செய்வது, வியாபார பேச்சுக்களை பேசுவது, அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவது, அல்லது பொஸ்டுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவது, அல்லது எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. ஏன் அந்த முதலாளிமார் மாஷால் எங்களுடைய நாட்டில் நாங்க பார்க்கலாம், பலர்கள் அந்த சம்பளத்தோட, அந்த வேதனத்தோட, ஊதியத்தோட அவர்களுடைய குடும்பத்தில் திருமணம் வந்தா ஹெல்ப் பண்றாங்க. இன்னும் முக்கியமான அதே மாதிரி வைத்திய தேவைகள் வந்து அதற்கு செய்யறாங்க, வீடு கட்ட வேண்டிய தேவை வந்தா செய்யறாங்க. நாங்க இல்லான்னு சொல்லல, இவ்வளவு எல்லாம் செய்திருந்தும் கூட சில நேரங்களில் சில வேலையர்கள் துரோகம், வேலைக்காரர்கள் துரோகம் பண்ணுகின்றார்கள். பணத்துடைய ஆசை, அந்த பணம் அதனுடைய மோகம் மேலிட்டதன் காரணமாக எவ்வளவு பயங்கரமான பாவங்களை செய்கிறார்கள். சமீபத்தில் கொழும்புல நடந்த அந்த ஒரு செல்வந்தருடைய கொலை எதனால் ஏற்பட்டது, அந்த கொலையை செய்தவர்கள் யாரு, அதற்கு திட்டம் போட்டது யாரு, அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் ஒரு தாயையும் மகளையும் இரவோடு இரவாக கொலை செய்தது யாரு? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பணத்துடைய மோகம் மிகைத்து எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். கொலை செய்தவர்களுக்கு பணம் கிடைச்சிச்சா, அல்லது அவர்களால் நிம்மதியாக வாழலுமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்று நாங்க பார்க்கலாம் உயிருக்கு பொறுமதி இல்லாமல் சின்ன சின்ன விடயங்களுக்காக, அற்ப அற்ப விடயங்களுக்காக இவ்வளவு பொறுமதியான உயிர்களை எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒன்றை நாங்க மறந்துவிடக்கூடாது, நாட்டுடைய அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அரசாங்க அல்லது வேற ஏதாவது மிக முக்கியமான கம்பெனிஸாக இருந்தா அவர்கள் அவர்களை கொடுக்கக்கூடிய வேதனத்தை கூட்டுவாங்க. ஆனால் சாதாரணமான தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கடையில வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த வேதனம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு 20,000-25,000 எடுத்து அவர்களால் என்ன செய்யலாம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தனி நபர், ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அவர் திருமணம் முடிக்கலாண்டா ஓரளவு மேனேஜ் பண்ணேனும். ஆனால் ஒருவர் திருமணம் முடித்து 2-3 குழந்தைகளை பெற்று குழந்தைகளும் பாடசாலைக்கு செல்கின்றது, ஒரு 25,000 எடுத்து என்ன செய்யலாம்? பெரியவர்கள், வசதிவானவர்கள், அந்த செல்வந்தர்கள் யோசிக்கணும், என்னுடைய மாதம் வீட்டுடைய கரண்ட் செலவு பில் எவ்வளவு, நான் என்னுடைய வாகனத்திற்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு அதனுடைய பில் எவ்வளவு. ஆனால் ஒரு மாதத்திற்கு என்னுடைய கடையில, என்னுடைய ஃபேக்டரியில வேலை செய்யறவருக்கு நான் ஒரு 25,000 கொடுத்தா எங்களோட நாட்டில் வெறும் 3 சாதாரணமான முறையில சாப்பிடுவது அது போதுமா? இன்னும் எத்தனையோ செலவுகள் இருக்குது. அவருடைய கரண்ட் பில், அவருடைய தண்ணி பில், அவருடைய குழந்தைகளுடைய படிப்பு, மனைவிக்குரிய அவர்களுக்குரிய வைத்திய செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கிற நேரத்தில் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் சிலருக்கு நிறைய தந்திருக்கிறான். அரசாங்கத்துக்கு டெக்ஸ் கட்ட தயார், ஆனால் அந்த கட்ட பணத்தில் ஒரு பாதியாவது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஆனந்தமாக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளையாவது அவர்கள் பூர்த்தி செய்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால 2 சாரார்களும் அது முதலாளிமார்களாக இருக்கலாம், அவர்களும் அல்லாஹ்வை பயப்படணும். நான் 10 முன்னால் சேர்த்திருக்கிறான், என்னுடைய இந்த முன்னேற்றத்திற்கு என்னுடைய வேலைக்காரர்களும் காரணம், என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த ஊழியர்களும் காரணம், அதனால் அவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நான் தாராளமாக கொடுக்கணும் என்ற சிந்தனை அந்த முதலாளிமாருக்கு வரணும், தொழிலாளிகளுக்கும் வரணும். ஏதோ எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காத நேரத்தில் மாஷா அல்லாஹ் இங்க எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு, எனக்கு தொழில் கிடைச்சிச்சு, என்னுடைய தனிப்பட்ட எத்தனையோ தேவைகளை இவர் நிறைவேற்றி தருகின்றார், அதனால நான் அவருடன் நம்பகத்தன்மையுடன் நடக்கணும், விசுவாசமான முறையில நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், அவருக்கு எதிராக செயல்படக்கூடாது, அவருடைய விலையா அவருடைய வியாபாரத்துடைய தந்திரங்களை வேறு யாருக்கும் காட்டி கொடுக்க கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இரண்டு சாரார்களும் ரொம்ப கவனமாக உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அண்டா. முதலாளியும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தியவராக மாறுவார், தொழிலாளியும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தியவராக மாறுவார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் என்ன நடக்குது என்றா, அநேகமானவர்கள் பார்க்கிறது அவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யல. கணவன் பார்க்கிறது மனைவி எனக்கு செய்யறத செய்யல. முதலாளி சொல்றது எனக்கு என்னுடைய ஊழியம் செய்யறத செய்ய வேண்டியத செய்யல. நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்க மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியத முழுமையா செய்யுங்க, அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியத அல்லாஹ்ட்ட கேளுங்க. முதலாளி, நான் தொழிலாளிக்கு செய்ய வேண்டியத முழுமையாக செய்வேன், ஆனால் அவர் எனக்கு செய்யறதுல கொஞ்சம் முன்ன பின்ன பரவாயில்லை, நான் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை, ரைட்ஸ்களை, கடமைகளை முறைப்பாடு செய்து கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு வகையான உழைப்பு முயற்சிகளாக இருக்கலாம், முதலாளியோ தொழிலாளியோ இரண்டு பேருக்கும் இஸ்லாத்தில மிகப்பெரிய வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் படிக்கணும், அதற்கு நேர காலத்தை தேடுகின்றோம். நீயத்தையும் சீராக்கிக் கொள்ளணும். எங்களுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அவைகளை அடையாளம் கண்டு இனம் கண்டு நாங்கள் பூர்த்தி செய்தோம் உண்டா, அதை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நிலைமை இப்படி ஆக்கியிருக்கிறான், இருந்தாலும் நான் இதுல நீதமாக நடப்பேன், நேர்மையாக நடப்பேன், உண்மையாக நடப்பேன், துரோகம் செய்ய மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், நல்ல முறையில நாங்கள் செய்தோம் உண்டா. நம்முடைய அந்த கொஞ்ச வேதனத்தில கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரக்க செய்து எத்தனையோ தேவைகளை மிக இலகுவான முறையில் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால வணக்கங்கள், ஐபாதத்துகள், மற்ற காரியங்களை செய்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டிய மாதிரி தொழிலாளியாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், இரண்டு சாராருக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படி அவைகளில் நாங்கள் ஈடுபட்டோம் என்றா நிச்சயமாக அதுவும் வணக்கமாக இபாதத்தாக மாறும். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், மனைவி மக்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஹலாலான முறையில, உண்மையான முறையில, நேர்மையான முறையில தொழில் வியாபாரத்தில் ஈடுபட நீ தௌஃபீக் செய்வாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் மற்றவர்களையும் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவு وآياك آمين آمين يا رب العالمين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين
السلام عليكم ورحمة الله وبركاته இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.